அணை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 22.
மாயை என்பது குறியாமயக்கு. உயிரின் அறிவு இச்சை செயல் ஆகிய மூன்றும் பிரிந்து தோன்றுதல் இன்றி ஒன்றையும் குறியாத பொதுவான மயங்கு நிலையை உயிருக்கு தருவது என்று கொள்.
திருப்பி வாசிங்க.
குறியா மயக்கு. உயிரின் அறிவு இச்சை செயல் ஆகிய மூன்றும் பிரிந்து தோன்றுதல் இன்றி ஒன்றையும் குறியாத பொதுவான மயங்கு நிலையை உயிருக்கு தருவது.
மாயை என்ற தத்துவத்திலே உயிர் இந்த இச்சைகிரியை ஞானம் என்பன்ற விரிவுகள் இல்லாமல் எல்லாம் கலந்து ஒடுங்கி நிற்கக்கூடிய நிலையிலேதான், உயிர் ஒடுங்கி கூட நிற்கிற நிலையைத்தான் மாயா தத்துவம் என்று சொல்கிறார்கள் என்று சொல்கிறார்.
என்று கொள், என்று இவ்வாறு உணர்ந்து கொள். பொழிப்புரை. உயிருக்கு வினை பயன்களை இத்துணை பொழுது என வரையறுப்பது காலம். அது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என மூன்றாகி நிற்கும். அவற்றுள் இறந்த காலம் வினைகளை நுகர்ச்சியினால் கழிய செய்து உயிரை அவ்வினையினின்றும் பிரிக்கும். இதுவே எல்லை எனப்பட்டது. நிகழ்காலம் உயிரை வினைப்பயன்களோடு கூட்டி நுகர்விக்கும். இதுவே பலம் எனப்பட்டது. எதிர்காலம் வினைப்பயன்களை உயிர் எதிர்நோக்குமாறு செய்யும். இதுவே புதுமை எனப்பட்டது. நியதி எப்பொழுதும் வினைப்பயன் அதனை செய்த உயிரையே சாருமாறு நியமிக்கும். இதுவே நிச்சயித்தல் எனப்பட்டது. கலை உயிரின் செயலாற்றலை சிறிதே விளங்க செய்யும். வித்தை அறிவாற்றலை சிறிதே விளங்க செய்யும். அராகம் விளைவாற்றலை சிறிதே விளங்க செய்யும். உயிர் இவ்வைந்தோடும் கூடி நின்று விடயங்களை நுகரும் தகுதி பெற்ற காலத்தில் புருடன் என பெயர் பெறும். மாயை மயக்குதலை செய்யும். விளக்கம். முந்திய செய்யுளில் வித்யா தத்துவங்களின் பெயர்களை வரிசைப்படக் கூறிய ஆசிரியர் இச்செய்யுளில் அவை செய்யும் தொழிலை அதே வரிசை முறையில் நிறுத்தி கூறியுள்ளார். எனவே அவற்றை பின்வருமாறு அமைத்துக் கொண்டால் பொருள் எளிதில் விளங்கும். வித்யா தத்துவம் தொழில். கால் முதலில் காலம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இறந்த காலம் எல்லை, நிகழ்காலம் பலம், எதிர்காலம் புதுமை. இரண்டாவது தத்துவம் நியதி, எப்போதும் நிச்சயித்தல். மூன்று கலை கிரியை. நான்கு வித்தை அறிவு. ஐந்து அராகம் ஆசை. ஆறு புருடன் ஐம்புலனும் ஆறவரும் காலம். ஏழு மாயை மயக்குதல். இன்னும் சில பத்திகள் இருக்குங்க, அதை
படிச்சிருக்கு. ஒண்ணும் பேசாம இருக்கிறது காரணம் ஏற்கனவே நம்ம விளங்கி விளங்கித்தான் போறோம். விளங்க வேண்டிய தேவை வர்ற இடங்கள்ல நான் பேசுவேன்.
இதோட வித்யா தத்துவம் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் சுத்த தத்துவத்தை பத்தி இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறாரு அவர்.
நல்லது நல்லது.
இனி சுத்த மாயையிலிருந்து தோன்றும் சுத்த தத்துவங்கள் ஐந்து. வித்யா தத்துவங்கள் ஏழினையும் ஆசிரியர் விளக்கிய முறையில் இதுகாரும் அறிந்தோம். அவை உயிரின் அறிவாற்றல், விழைவாற்றல், செயலாற்றல்களை மலத்தடையிலிருந்து நீங்கி எழுப்பி உயிரை உலக நுகர்ச்சியில் நோக்குடையதாக செய்யும் எனக் கண்டோம். ஆயின் அக்கருவிகள் தாமே சுதந்திரமாக செயற்படா. இறைவனது சக்தியே அவற்றை செலுத்தி நிற்கும். இறைவனது சக்தி பற்றி ஒன்றை சொல்ல வேண்டும். அது எதனையும் நேராக செய்யாது. ஒன்றை நிலைக்களமாக கொண்டு நின்றே செய்யும். நெருப்பு ஒரு பொருளில் தங்கி நின்று தன் தொழிலை செய்யுமே அன்றி அது தனித்து நிற்பதில்லை. அது விறகு, நெருப்பு குச்சி முதலியவற்றுள் ஒன்றை ஆதாரமாக கொண்டு நிற்கிறது. அதுபோல இறைவனது சக்தி நின்று தொழிற்படுவதற்கு ஓர் ஆதாரம், அதாவது நிலைக்களம் வேண்டும். அந்த நிலைக்களம் எது? தூய்மையற்ற அசுத்தமாயை தூயதாகிய இறைவனது சக்திக்கு நிலைக்களம் ஆகாது. எனவே சுத்தமாயையே அதற்கு நிலைக்களம் ஆவது என்பது விளங்கும்.
இதிலே நம்முடைய பெரியவர்கள் பண்ணியிருக்கிற ஒரு ரொம்ப நுட்பமான ஒரு வேலை, அதை நீங்கள் புரிந்து கொள்வது நல்லது. இந்த ஒன்றை ரெண்டாக பிரிக்கிறார்கள். தத்துவ விளக்கம் வருவதானால் அது அதை நல்லாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதை பாருங்கள், ஒன்றிலே ரெண்டு அடங்கி இருக்கிறது. உதாரணத்துக்கு நெருப்பு என்று எடுத்துக்கொண்டால் அதற்குள்ளே ஒளியும் இருக்கிறது, சூடும் இருக்கிறது. இது நாம் தெரிந்து கொண்ட ஒரு விஷயம். இந்த சிவம் என்று இவர்கள் எடுக்கிற பொழுது சிவத்துக்குள்ளே சக்தி அடக்கம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். உடனே நாங்கள் ஆரம்ப கால பௌராணிக முறையிலே வந்தபடியால் சிவத்துக்குள்ளே சக்தி அடக்கம் என்றால் திருவிளையாடல் படம் ஞாபகத்துக்கு வந்து, சிவாஜியும் சாவித்திரியும் ஞாபகத்துக்கு வந்து, சிவமா சக்தியா பெரிது என்று சொல்லி பிறகு ரெண்டும் ஒன்றுக்குள்ளே அடங்கினது என்று படிக்கிறோம். ஒரு எங்கள் புத்தியிலே ஏற்கனவே பதிவாகி இருக்கிறது. சக்தி என்றால் அம்பாள் அம்மன் என்று ஒரு வடிவம் கொடுத்து கோயில்களிலேயே நியமித்து விட்டோம். ஆனால் தத்துவ நிலைக்கு வருகிற பொழுது அது எப்படி ஆகிறது என்றால், இந்த அம்பாள் என்றதெல்லாம் இல்லாமல் ஒருவருடைய பவர், அதுதான் சக்தி. இந்த நாங்கள் இதை ஆங்கிலத்திலே சொல்வதற்கு காரணம், ஆங்கிலத்திலே அந்த சொற்பிரயோகம் தெளிப்பு, நாங்கள் சக்தி என்று சொன்னாலே எங்கட தமிழ்லையும் பவர் தான் சக்தி, ஆனால் சக்தி என்று அம்மனுக்கு பெயர் சொல்லி தெளிப்படையினபடியால் சக்தி என்ற உடனே ஒரு குழப்பம் வரும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். இப்போ ஒரு பொருளினுடைய பவர் என்று சொல்கிறோமே, அந்த பவருக்கு தான் சக்தி. இப்ப நீங்க நினைத்து பாருங்கள், இப்போ நான் என்னுடைய கையை எப்படி தூக்குகிறேன், இது எதனாலே நிகழ்ந்தது, என்னுடைய சக்தியினாலே நிகழ்ந்தது. அந்த சக்தி எங்கே இருந்து வந்தது என்று கேட்டால், என்னுடைய ஆன்மாவுக்குள்ளே இருக்கிற ஒரு பலம் தான் சக்தியாக வழிபட்டு என்னை ஒரு செயல்பட வைத்தது. அப்படியானால் ஆன்மாவும் சக்தியும் வேறு வேறா என்று ஒரு கேள்வி வரும். இது கொஞ்சம் புத்தியை நாம நிறுத்தி உள்ளே போக வேண்டிய வேலை. ஆன்மாவும் சக்தியும் வேறு வேறா என்றால் ஒன்றுதான். ஆனால் ஆன்மாவினுடைய ஆன்மா பேசாமல் இருக்க அதனுடைய சக்தி நம்மை இயக்கம் பண்ணுகிறது. நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறது. அதாவது என்னுடைய ஆன்மாவுக்கு ஒரு பவர் இருக்கிறது, அந்த பவர் தான் என் கையை தூக்க பண்ணுகிறது, காதை தொட பண்ணுகிறது, இதெல்லாம் பண்ணுகிறது. அப்போ ஆன்மாவுக்குள் உள்ள சக்தி தானே என்றால் சக்தி தான், ஆனால் இந்த இயக்கங்களை சக்தி தான் செய்விக்கும், ஆன்மா பேசாமல் நிற்கும். இதை ரெண்டாக கத்தரித்து பிரிக்கிறார்கள். நெருப்பிலே ஒளியையும் வெப்பத்தையும் வெட்டி பிரிப்பது போல தத்துவக்காரர்கள் என்ன செய்கிறார்கள், ரெண்டாக பிரிக்கிறார்கள். ஆன்மாவின் ஆன்மா என்கின்ற ஒன்று, அதனுடைய சக்தி என்ற ஒன்று என்று ஒன்றையே ரெண்டாக்கி காட்டி சக்தியினுடைய வேறுபாடு இதையே தான் உயிர்பொருளாகிய இறைக்கும் கொண்டு போய் பொருத்துகிறார்கள். இறை என்பது பேரறிவு பொருள், ஆகவே அதனுடைய சக்தி பெரும் சக்தியாக இருக்கும், அதுல சந்தேகம் இல்லை. இந்த அவர்கள் என்ன விளக்கம் சொல்கிறார்கள் என்றால், அது ரொம்ப அது பிற்க பின்னுக்கு தத்துவங்களுக்குள்ளே போக போக இன்னும் ரொம்ப அது உதவி செய்வது தெரிய வரும். என்ன செய்வார்கள் என்றால், சிவம் பேசாமல் இருக்கும், அதுதான் அவர்களுடைய நியாயம். இப்போ என்னுடைய கையை சக்தி வந்து என் கையுக்குள்ளே புகுந்து என் கையை தூக்கம் செய்தது. இந்த நேரத்துல என்னுடைய ஆன்மா என்ன செய்தது, அசைவன்றி நின்றது. ஆன்மாவினுடைய பவர் தான் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா, கையை தூக்கப்படுகிறது எதுவென்றால் சக்தி. அந்த சக்தி எங்கே இருந்து வந்தது, ஆன்மாவுக்குள்ளே இருந்து வந்தது. சக்தி இயங்குகிறது, அந்த சக்தியை தருவதாகிய ஆன்மா பேசாமல் நிற்கிறது. அதைத்தான் நம்முடைய பெரியவர்கள் தத்துவ ரீதியாளர்கள் சொல்கிறார்கள் என்றால், சிவம் இயங்காது, அதனுடைய சக்தி தான் இயங்கும் என்கிறார். நம்மிலே வைத்து அதை புரிந்து கொண்டோமானால் அது ரொம்ப தெளிவாக புரிகிறது. என்னுடைய ஆன்மா அங்கிங்கு அசைவதில்லை, ஆனால் ஆன்மாவினுடைய சக்தி அசைகிறது. இது என்ன என்ன சுவையான விஷயம் என்றால், ஆன்மாவும் சக்தியும் வேறு வேறல்ல, ஒன்றில் ஒன்று கலந்தவை. அதுதான் சிவமும் சக்தியும் ஒன்று என்று சொல்வதனுடைய அர்த்தப்பாடு அதுதான். அப்போ சக்தி இயங்கும், சிவம் பேசாமல் நிற்கும். நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் அவர்கள் சொல்வார்கள் என்னவென்றால், ஒரு காலமும் சிவம் இயங்காது. அதுதான் நாங்கள் சொல்லுகிற வழக்கம் ஒன்று. இந்த நகைச்சுவையாக மடி பேச்சாளர்கள் சொல்வார்கள், சக்தி இருந்தால் செய், இல்லாவிட்டால் சிவனே என்று கிட என்றால் சிவத்தின் வேலை அதுதான், கிடக்கிறது தான் வேலை. சக்தி தான் செயல்படுத்தும், இதை ரெண்டு இது இது ஒரு இது ஒரு சின்ன மயிலிழையான வித்தியாசமே தவிர வித்தியாசமே இல்லை. சிவம் இருந்து சக்தியை செயல்படுத்தும், அது இது இந்த உண்மையைத்தான் அவர்கள் அப்படின்னு சொல்லுகிறார்கள். சக்தி பேசாமல் அதுக்கு அவர்கள் சொல்லுகிற ஒரு பிரயோகம் இருக்கிறது தத்துவக்காரர். அப்ப சக்தியே செய்யலாமே, சிவன் தேவையில்லையே, செயல்படுத்துகிற காரியங்களை எல்லாம் சக்தி தானே செய்கிறது. அப்போ சக்தி தானே பெரிய விஷயம், சிவம் ஒன்றும் இல்லையே என்றால் சிவத்துக்குள் தான் அந்த சக்தி இருக்கிறது. நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறதா? அதாவது இந்த கையை தூக்கிய சக்தி, சக்தி தானே என் கையை தூக்க வைத்தது, என்னை நடக்க வைத்தது. பிறகு சக்தி பேசுதானே கேட்டால் ஆன்மா என்கின்ற அந்த அந்த பொருள் இல்லாவிட்டால் இந்த சக்தியும் இருக்காது. அதுபோலத்தான் சிவம் என்ற ஒரு ஒன்று இல்லாவிட்டால் சக்தி இல்லை. இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் சிவம் தனித்து நிற்குமா என்று கேட்டால் அதுவும் தனித்து நிற்காது. சக்தியோடு சேர்ந்த பொருள் அது என்னென்று தனித்து நிற்கும்? சூட்டில இருந்து நெருப்பில இருந்து சூட்டை கழிக்க முடியுமா? நெருப்பிலிருந்து சூட்டை கழிக்க முடியாது. பிரித்து பார்க்கலாமே தவிர கழிக்க ஒன்றிலிருந்து ஒன்றை கழிக்க முடியாது. அதுபோலத்தான் இந்த இறைவனையும் சக்தியையும் நாங்கள் பார்க்கிற பொழுது பிரித்து பார்க்க முடியுமே தவிர ஒன்றிலே இருந்து ஒன்றை கழிக்க முடியாது. சிவம் இல்லாமல் சக்தியும் இல்லை, சக்தி இல்லாமல் சிவமும் இல்லை. ஆனால் இயங்குவது சக்தி, சிவம் அந்த இயக்கத்துக்கு காரணமாக நிலைக்கும். அதை என்ன சொல்வார்கள் என்றால் சந்நிதி மாத்திரையால் காரியங்களை செய்வித்தல் என்று ஒரு சொற்பிரயோகம் சித்தாந்தத்திலே பயன்படுத்துவான். சிவம் என்ன செய்யும் என்றால் அப்ப சிவத்துக்கு வேலையே இல்லையா என்றால் சிவத்தினுடைய வேலை இருக்கிறது தான். சக்தியினுடைய வேலை சிவம் இருக்கிறபடியால் சக்தி அந்த 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 அதனுடைய இருப்பை வைத்துக் கொண்டு செயல்படும். உதாரணத்துக்கு சொல்வார்கள், ஒரு வகுப்பிலே மாணவர்கள் எல்லாரும் குழப்படி பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு வகுப்பிலே இல்லாட்டி வீட்டிலே பிள்ளைகள் எல்லாரும் குழப்படி பண்ணி கொண்டிருக்கிறார். வகுப்புக்குள்ளே ஆசிரியர் நுழைகிறார், அது மாதிரி வீட்டுக்குள்ளே அப்பா நுழைகிறார். நுழைந்த உடனே பிள்ளைகள் எல்லாம் அந்தந்த இடத்துல போய் உட்கார்ந்து புத்தக பிரியத்தை குறைந்த வைத்துக் கொள்கிறான். அம்மா அதை செய்கிறான், எல்லாரும் அந்தந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்பா வந்த உடனே. அதுபோல வாத்தியார் வந்து சும்மா சீட்டில் உட்காருகிறார். அதுவரையும் சத்தம் கேட்டு கொண்டிருந்த வகுப்பிலே சத்தம் நின்று விடும், மேசையில் ஏறி விழுந்தவன் போய் உட்கார்ந்து விடுவான். அப்போ இப்போ வாத்தியார் செய்த வேலை என்ன? ஒவ்வொருத்தரையும் பிடிச்சி சீட்ல உட்கார வச்சாரா, அல்லது எல்லாரும் வந்ததுபடி இருங்கள் என்று சொன்னாரா? சத்தம் போடாதீங்க, ஒன்றும் சொல்லவில்லை. வாத்தியார் வந்து உட்கார்ந்தார், இதெல்லாம் தானாக நிகழ்ந்தது. இதற்குத்தான் சந்நிதி மாத்திரையாய் நிகழ்வது என்று பெயர். ஒருவர் சும்மா உட்கார்ந்தால் மிச்சமெல்லாம் நடக்க வேணும். அதுபோலதான் சிவம் எப்பவும் இயங்காது, அது சும்மா இருக்க அதனுடைய சந்நிதி மாத்திரையிலே இவையெல்லாம் சக்தியினாலே இயக்கப்படும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பெரிய நுட்பத்தை சேக்கலார் சுவாமிகள் தன்னுடைய முதல் பாட்டிலே வைத்தார். இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம், முதல் பாட்டிலே வைக்கிறார். சேக்கலாருடைய அந்த உலகெல்லாம் என்ற பாட்டுக்கு விரிவிக்கா அவர்கள் கிட்டத்தட்ட 30-35 பக்கங்கள் விளக்கம் எழுதியிருக்கிறார். பெரியவர் திருவிக்கார பெரிய புராண புஸ்தகம் கிடைக்கிறது, அதை எடுத்து பாருங்கள். மற்ற பாடல்களுக்கெல்லாம் சும்மா கடகடன்று சுருக்கம் எழுதி கொண்டு போய்விடுவார். முதல் பாடலுக்கு மட்டும் 30 பக்கமும் 25 பக்கம் எழுதியிருக்கிறார். அதை படித்துவிட்டு நானும் அப்படி ஒன்று எழுதி பார்த்து எழுதி வைத்திருக்கிறேன். ஒரு நன்றி நாளடைவுகளை அதை உங்களுக்கு தருகிறேன், பாருங்கள். ஒரு பாட்டுக்குள்ளே இவ்வளவு விஷயமா? என்ன சொல்லுறா கடைசி, அது என்னெல்லாம் பிறகு சொல்லுகிறேன். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், இப்போ உணர்வதற்கும் அறியவன் ஓதற்கும் அறியவன் என்பது புரியப்படுகிறது. கடவுளை பற்றி சொல்லுகிற பொழுது முதல் வார்த்தையிலே அந்த விஷயத்தில் உணர்ந்து ஓதற்கு அறியவன் என்றால் என்ன அர்த்தம் என்றால் உணர்வதற்கும் அறியவன். என்னையா இது சொன்னீங்களா? ஏதோ சத்தம் வந்த மாதிரி இருந்து. சரி, உணர்தற்கும் அறியவன் ஓதற்கும் அறியவன். அதற்கு பிறகு கேள்வி பிறக்கிறது, சேர்க்கலார் பெரிய புராணத்தை செய்தது மாற்று சமயங்களிலே அரசன் விடாமல் இன்ப நூல்களிலே ஈடுபாடு கொள்ளாமல் தெய்வத்தை படிக்க வேணும் என்று ஆலோசனை சொல்லுகிறார். அதுக்கு நான் என்ன செய்ய வேணும் என்று கேட்டவுடனே 63 வரலாறை படிக்கிறார். அந்த நூலை நீங்களே செய்து தாருங்கள் என்று கேட்கிறார். அதிலே இறைவனுடைய பெருமை இருக்கிற அந்த நூலை செய்து தாருங்கள் என்ற உடனே சேக்கலார் செய்து கொடுக்கிறார். அதனுடைய முதல் பாடல் தான் இந்த பாடல். முதல் வரியே என்ன சொன்னார்? உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன். உலகெல்லாம் என்று வந்துவிட்டபடியால் அது எல்லா உயிரையும் குறிக்கிறது. ஒருவராலும் ஆண்டவனை முற்றாக உணரவும் முடியாது, ஓதவும் முடியாது. இந்த சொல்லே ஒரு பிழையான வசனம். இந்த வசனமே ஒரு பிழையான வசனம் ஏனென்றால், சிவனை விளங்குவதற்கு ஒரு நூல் செய்து தருகிறேன் என்று சொல்லிட்டு தான் இந்த புத்தகத்தை தொடங்குகிறார். முதல் வசனமே சொல்றார், இந்த சிவருமான ஒருத்தராலும் படிக்கவும் முடியாது விளங்கவும் முடியாது என்ற அவ்வளவுத்தோடு இந்த புத்தகத்தை மூடி வைக்க வேண்டியதுதான். ஒரு புத்தகத்தை படிக்கொண்டு தொடங்கிவிட்டு இந்த புத்தகத்தை முழுசா ஒருத்தராலும் படிக்கலாது விளங்கவும் முடியாதுன்னா மூடி வச்சிட வேண்டியதான். அது சொல்லி முடிஞ்சவற்று அடுத்த வரி சொன்னார், அது உண்மைதான், ஆனாலும் நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அந்த இறைவன் குற்றம் செய்தவர்களையும் தலையிலே தூக்கி வைத்திருக்கிறான். நிலவும் நீரும் கங்கையும் அவனுடைய தலையிலே இருக்கிறது. அப்ப என்ன செய்கிறது? நாம அவனை அறிய முடியாது, அவனாக அறிவிப்பான், அறிவித்து அறிந்து கொள்ளலாம். நம்மை அவன் கைவிட்டு விட மாட்டான் என்ற உடனே சரி அப்ப பிடிக்கலாம் எண்ணம் வருது. அதுக்கு பிறகு சொல்கிறான், அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான். இறைவனுடைய மூன்று நிலை சொல்லுகிறார், அதை நான் பிற ஒரு முறை விளங்கப்படுத்தேன். கடைசியாக சொல்கிறார், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். இது தெரிவிக்கார் ரொம்ப நுட்பமா எழுதுவார். என்ன எழுதுறார் என்றால், இறைவனுடைய திருவடிகளை தொழுவோம். இதுதானே சொல்லி முடிக்க வேண்டிய இடம். பொதுப்பட சொல்லியிருக்கோம், இறைவனுக்கு ரெண்டு திருவடி இருக்கிறது. ரெண்டு திருவடியையும் அல்லவா சொல்ல வேண்டும், இறைவன் திருவடியை வாழ்த்தி வணங்குவோம் என்று சொல்லியிருக்க வேண்டும். மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் என்றால், சிலம்பினை கொண்டு ஓசையை எழுப்புகிற அடியை வாழ்த்துவோம் என்கிறார். பெருமானுடைய நடேச ரூபத்தை பார்த்துவிட்டு எழுதுகிறார். அப்ப என்னென்றால், பெருமானுடைய கால்கள் ரெண்டிலே ஒரு கால் ஊன்றிய பதம், ஒரு கால் ஆடிய பதம் உங்களுக்கு தெரியும். ஒரு கால் ஊன்றி நிற்கும், ஒரு கால் ஆடும். எந்த பாதத்திலே இருந்து சிலம்பு ஓசை கேட்கும்? நடேசர் ரூபமே பாருங்கள், அர்த்தநாரி ரூபம் தான். ஒரு காலில நீங்க நடேசர் சிலையை போய் பார்க்கிறாங்க தெரியும், ஒரு காலிலே கலல் இருக்கும், வீரக்கலல் இருக்கும், ஒரு காலிலே தான் சிலம்பு இருக்கும். அது பாதி ஆண் பாதி ஆண் பாதி பெண் என்பதை குறிப்பதற்காக வைக்கிற அந்த முறைமை. இப்போ மலர் சிலம்படி என்று சொல்லிவிட்டபடியால் இவர் எந்த காலை கும்பிட சொல்லுகிறார் என்றால், ஆடுகிற காலிலே தான் சிலம்பு சத்தம் கேட்கும், ஊன்றுகிற காலிலே சிலம்பு சத்தம் கேட்காது. ஆகவே தூக்கிய திருவடி தான் நமக்கு சத்தம் கேட்கிற திருவடியா இருக்கும். சிலம்போசை கேட்கிற திருவடி என்று சொன்னபடியால் அது தூக்கின திருவடி, அதை கும்பிடு என்றார். அப்ப நிக்கிற கொஞ்சம் திருவடியா கும்பிட தேவையில்லையா என்று கேட்டால், கும்பிட்டு பிரயோசனம் இல்லை. அந்த ஆள் எல்லாருக்கும் பொதுவுல உட்கார்ற ஆளே தவிர நமக்கு கருணை செய்கிற ஆள் இல்லை. அப்படி சொல்லக்கூடாது, அவருடைய சக்தி தான் கருணை செய்கிறது. எப்பவும் நிக்கிற காலிலே ஒரு பிரயோசனம் இல்லை, ஆடுற கால் தான் சக்தியினுடைய கால். அதனாலேதான் சொல்லுகிறார், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். ஏனென்றால் சக்தி தான் நமக்கு எல்லா காரியத்தையும் தரப்போகிறது. ஆரம்பத்திலே திரோதான சக்தியாக மயக்குகிற சக்தியாக இருந்து இந்த மாயை தத்துவங்களுக்குள்ளே ஆட்படுத்தி நம்மை பக்குவப்படுத்தி வந்தவுடனே தானே அருட்சக்தியாக மாறி நம்மை வாங்கி கடவுளிடம் கொடுக்கும், சிவனிடம் கொடுக்கும். அது இந்த ரெண்டு இது சொல்வார்கள், அதாவது பிள்ளை அழுத்து படுத்தி விட்டால் தாய் முதல் அதனுடைய அழுக்கை கழுவுவான். கழுவி விட்டு பிறகு அந்த பிள்ளையை தூக்கி தாய் தகப்பனிடம் கொடுப்பான். அப்போ கழுவுகிற பொழுது அவளுக்கு திரோதான சக்தி என்று பெயர். பிள்ளையை தந்தையிடம் கொடுக்கிற பொழுது அருட்சக்தி என்று பெயர். இந்த ரெண்டு வேலையையும் சக்தி நமக்கு செய்யும். அப்போ மொத்தமா செய்யற வேலை செய்யறது முழுக்க அவதான். அப்பா ஈச்சேர்ல இருந்து பேப்பர் படிக்கிறதான் அப்பா அப்படியே வேலை. அம்மா தான் எல்லா வேலையும் பண்ணி எல்லாம் செய்து கையில உணர்ந்து கொடுத்து காப்பியும் கொடுத்து பிறகு அது ஆறுது குடியுங்கோ என்று நினைப்பூட்டி இத்தனை ஊத்தம் செய்த பிறகு நான் தான் தலைவன் என்பார் அப்பா. செயல்படுவது முழுவதும் அவர் அவருடைய வேலை. அதுபோல இந்த ஆன்மாவை மலத்தில் அகப்பட்ட காலத்தில் மீட்டெடுக்கிறதும் சக்தியினுடைய வேலைதான். மீட்டெடுத்தப்பட்ட பிறகு இறைவனின் மடியிலே கொண்டு போய் போடுவதும் சக்தியினுடைய வேலைதான். ஆகவே மொத்தமா நமக்கு ஹெல்ப் பண்றாள் அவதான். அதனால்தான் சேர்க்கலார் சொன்னார், சிலம்படியை தொழுங்கள், நமக்கு சப்போர்ட் பண்றவா அவதானே, அவவு தொழுவோம். அப்போ ஒரு கேள்வி வருகிறது, அப்ப சிலம்படிதான் என்றால் சிலம்படியே தொலை சொல்லுகிறார்கள் என்றால் அந்த உங்களுக்கு தெரியும் தத்துவ நடன பாட்டு வந்ததே என்ன, ஊன்று மலர்ப்பதத்தில் உற்ற துரோணம், முத்தி நான்ற மதற்பழத்தே நாடு. அந்த பாட்டு உங்களுக்கு தெரியும் இல்லை யாருக்காவது? அதாவது இந்த ஐந்தொழிலும் நடக்கிற இடங்களை சொல்லுகிறார். அன்றைக்கு உங்களுக்கு சொன்ன இந்த பாட்டு எனக்கு கடைசி ரெண்டு வரி வரும் என்னவென்றால், ஊன்று மலப்பதத்தில் உற்ற திரோதம், திரோதானம் நிகழ்வது ஊன்றின பாலிலே, முத்தி நான்ற மலப்பதத்தே நாடு, முத்தி தருவது மேலே தூக்கி இருக்கிற கால் தான். இப்போ அதை சொல்லுறேன்னா இந்த கால் என்ன என்று கேட்டால், அதுக்கு நான் சுவையாக ஒரு பொருள் சொல்றதுண்டு. சக்தி தான் தூக்கின கால் தான் நடனமாடுகிறது, சிலம்போசை தருவது இருக்கிறது. ஆனால் இந்த ஊன்றின காலுக்கு ஒரு வேலையும் இல்லை. ஆனால் ஊன்றின காலை தூக்கி கூட எடுத்து விடுங்கள் பண்ணலாம், பிறகு ஆடின கால ஆட முடியாது. ஒரு கால் ஊன்றி நின்றால்தான் மற்ற கால் ஆட முடியும். ஊன்றின காலுக்கு அசைவில்லை, இது ஊன்றுகிறபடியால் தான் மற்ற காலத்து அசைவு இருக்கிறது. அதுபோல சிவத்துக்கு அசைவில்லை, ஆனால் சிவம் இருக்கிறபடியால் தான் சக்தி அசைகிறது. அப்பா ஈச்சையார்ல படுத்திருந்தாலும் அப்பா இருக்கிறார் என்ற தொன்புதான் அம்மாவை அசைய பண்ணுகிறது. இதை புரிந்து கொள்ளுங்கள். அப்போ இதுதான் நம்முடைய அந்த இறை சக்தியினுடைய சக்தியையும் சிவத்தையும் பிரித்து வைத்து, ஒரு பொருளை ரெண்டாக பிரித்து வைத்து பார்க்கிற பார்வை. அதிலே சக்தி தான் இறையை கொண்டு வந்து, இறை சக்தியை கொண்டு வந்து கீழே கீழே இறக்கி ஆன்மாவுக்கான தயார் நிலையை படுத்தப் போகிறது. அதை செய்கிற நிலையிலேதான் இந்த சுத்த தத்துவத்திலே அது உண்டாக போகிறது. இறை எப்பொழுதும் நிரந்தரமாக நிலையாக நின்று சன்னிதான மாத்திரத்திலே இவை எல்லாவற்றையும் செய்விக்குமே தவிர அதற்கென்று இயக்கம் இல்லை. இதை புரிந்து கொண்டுதான் நாங்கள் சிவதத்துவத்துக்குள்ளே நுழைய வேண்டும். நீங்கள்
நெருப்பு ஒரு பொருளில் தங்கி நின்று தன் தொழிலை செய்யுமே அன்றி அது தனித்து நிற்பதில்லை. அது விறகு, நெருப்பு குச்சி முதலியவற்றுள் ஒன்றை ஆதாரமாக கொண்டு நிற்கிறது. அதுபோல இறைவனது சக்தி நின்று தொழிற்படுவதற்கு ஒரு ஆதாரம், அதாவது நிலைக்களம் வேண்டும். அந்த நிலைக்களம் எது? தூய்மையற்ற அசுத்தமாயை தூயதாகிய இறைவனது சக்திக்கு நிலைக்களம் ஆகாது. எனவே சுத்தமாயையே அதற்கு நிலைக்களம் ஆவது என்பது விளங்கும்.
சிவம் நீக்க போகிறது, சக்தி இயங்க போகிறது, சக்தி இயங்குவதற்கு ஒரு களம் தேவைப்பட போகிறது, அந்த களத்தை சுத்தமாயே நல்கப் போகிறது.
இறைவனது சக்தி சுத்தமாயையில் பொருந்தி ஐந்து தத்துவங்களை தோற்றுவிக்கும். அவை சிவம், சக்தி, சதாசிவம் அல்லது சாதாக்கியம், ஈஸ்வரம், சுத்த வித்தை என்பன. இவை ஐந்துமே
தத்துவங்கள். ஐந்து: சிவம், சக்தி, சதாசிவம், ஈஸ்வரம், சுத்த வித்தை. சதாசிவம் சாதாக்கிய தத்துவம் என்றும் சொல்வார். சிவத்தையும் சக்தியையும் நாதம், பிந்து என்றும் சொல்வார். ஐந்து தத்துவம் சொல்லுகிற பொழுது நாதம், பிந்து, சதாசிவம், ஈஸ்வரம், சுத்தவித்தை என்றும் சொல்லலாம். அல்லது சிவம், சக்தி, சதாக்கியம்,
ஈஸ்வரம்,
ஈஸ்வரம், சுத்தவித்தை என்றும் சொல்லலாம். இந்த ஐந்து தான் சிவ தத்துவங்களாக விரிகின்றன. அது விரிவு பெற்று சொல்லுவார்.
இவ்வைந்துமே இறைவனது சக்திக்கு நிலைக்களமாய் அமைவன. இத்தத்துவங்கள் சுத்தமாயையில் தோன்றும் முறையை காண்போம். அதுக்கப்புறம்
விளக்கறேன். படிப்போமா அல்லது நிறுத்திடுவோமா?
உங்க சௌரியம்.
உங்க எனக்கு சௌரியம் தான், உங்க சௌரியம் சொல்லுங்க. வேலைகள் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமைபடியா இதோட நிறுத்துறேன். நிறுத்துவோம்.
உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. சிவார்ப்பணம்.